சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை June 1, 2025. தலைப்ப: பண்டைய மற்றும் நவீன நெக்ரோமான்சி அலியாஸ் மெஸ்மரிசம் மற்றும் ஹிப்னாட்டிசம் கண்டிக்கப்பட்டது. கோல்டன் உரை, வெளிப்படுத்தின விசேஷம். அல்லேலூயா! இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: எபேசியர். கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். சங்கீதம். உன்னதமானவரின் மறைவிலிருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இராஜாக்கள். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, இன்ன இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து, தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தி நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி, அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படியில்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலிருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் இரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் இரா காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் இரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடிருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடிருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதையோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. லூக்கா. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் முருங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஜெபாலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்டபொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார். யாக்கோபு, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுளை தவிர வேறு எந்த சக்தியும் இல்லை. சர்வ வல்லமைக்கு எல்லா சக்தியும் உண்டு. வேறு எந்த சக்தியையும் ஒப்புக்கொள்வது கடவுளை அவமதிப்பதாகும். தீமைக்கு சக்தி இல்லை, அறிவு இல்லை. ஏனென்றால் கடவுள் நல்லவர், எனவே நன்மை எல்லையற்றது, அதுவே எல்லாம். மற்றொரு சக்தியின் இருப்பு பற்றிய எந்த கருதுகோளும் கிறிஸ்தவ அறிவியலின் வெளிப்பாட்டை தடுக்க சந்தேகத்தையோ அல்லது பயத்தையோ ஏற்படுத்தக்கூடாது. கடவுளின் சர்வவியாபகம் மற்றும் சர்வ வல்லமையை நீங்கள் தெய்வீகத்துடன் தராசில் எடை போடும்போது அல்லது சிந்தனையின் எந்த திசையிலும் வரம்பிடும்போது குணப்படுத்தும் தெய்வீக விதியை நீங்கள் தெளிவற்றதாகவும் வெற்றிடமாகவும் ஆக்குகிறீர்கள். மெஸ்மெரிசம் என்பது ஒரு மரண பொருள் மாயை. விலங்கு காந்தவியல் என்பது அதன் அனைத்து வடிவங்களிலும் பிழையின் தன்னார்வ அல்லது தன்னிச்சையான செயலாகும். இது தெய்வீக அறிவியலின் மனித எதிர்முனையாகும். அறிவியல் பொருள் உணர்வின் மீதும் உண்மை பிழையின் மீதும் வெற்றி பெற வேண்டும். இதனால் அனைத்து தவறான கோட்பாடுகள் மற்றும் நடைமுறைகளில் உள்ள கருதுகோள்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கிறிஸ்தவ அறிவியலில் பெயரிடப்பட்டபடி விலங்கு காந்தவியல் அல்லது ஹிப்னாட்டிசம் என்பது பிழை அல்லது மரண மனம் என்பதற்கான குறிப்பிட்ட சொல். மனம் பொருளில் உள்ளது. அது தீமை மற்றும் நல்லது இரண்டும் கொண்டது என்ற தவறான நம்பிக்கை. இது தீமை நல்லது போலவே உண்மையானது மற்றும் அதிக சக்தி வாய்ந்தது என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு உண்மை என்ற ஒரு குணம் இல்லை. அது அறியாமை அல்லது தீங்கிழைக்கும் தன்மை கொண்டது. ஹிப்னாட்டிசத்தின் தீங்கிழைக்கும் வடிவம் தார்மீக முட்டாள்தனத்தில் உச்சத்தை அடைகிறது. அழியாத மனதின் உண்மைகள் மனிதனை தாங்குகின்றன. மேலும் அவை மரண மனதின் கட்டுக்கதைகளை அழிக்கின்றன. அதன் மெலிந்த மற்றும் ஆடம்பரமான பாசாங்குகள் முட்டாள் அந்துப்பூச்சிகளைப் போல தங்கள் சொந்த இறக்கைகளை பாடி தூசியில் விழுகின்றன. விலங்கு காந்தத்திற்கு எந்த அறிவியல் அடித்தளமும் இல்லை. ஏனென்றால் கடவுள் உண்மையான இணக்கமான மற்றும் நித்தியமான அனைத்தையும் நிர்வகிக்கிறார். மேலும் அவரது சக்தி விலங்கோ மனிதனோ அல்ல. அதன் அடிப்படை ஒரு நம்பிக்கை மற்றும் இந்த நம்பிக்கை விலங்கு அறிவியலில் விலங்கு காந்தவியல் மெஸ்மெரிசம் அல்லது ஹிப்னாட்டிசம் என்பது வெறும் மறுப்பு புத்திசாலித்தனம். சக்தி அல்லது யதார்த்தம் எதுவும் இல்லை. மேலும் அர்த்தத்தில் இது மரண மனம் என்று அழைக்கப்படுபவரின் உண்மையற்ற கருத்தாகும். ஒரே ஒரு உண்மையான ஈர்ப்பு மட்டுமே உள்ளது, அது ஆவி. விலங்கு காந்தத்தின் லேசான வடிவங்கள் மறைந்து வருகின்றன. மேலும் அதன் ஆக்கிரமிப்பு அம்சங்கள் முன்னுக்கு வருகின்றன. மரண சிந்தனையின் இருண்ட இடைவெளிகளில் மறைந்திருக்கும் குற்றத்தின் தரிகள் ஒவ்வொரு மணி நேரமும் மிகவும் சிக்கலானதாகவும் நுட்பமாகவும் வலைகளை பின்னுகின்றன. விலங்கு காந்தத்தின் தற்போதைய முறைகள் மிகவும் ரகசியமாக இருப்பதால் அவை சகாப்தத்தை சோம்பலில் சிக்க வைக்கின்றன. மேலும் குற்றவாளி விரும்பும் விஷயத்தில் மிகவும் அக்கறையின்மையை உருவாக்குகின்றன. தீமை என்பது சக்தி அல்ல என்பதை மனித குலம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் சர்வாதிகாரம் என்று அழைக்கப்படுவது ஒன்றுமில்லாத ஒரு கட்டம். கிறிஸ்தவ அறிவியல் தீமையின் ராஜ்யத்தை கெடுக்கிறது. மேலும் குடும்பங்களிலும் அதனால் சமூகத்திலும் பாசத்தையும் நல்லொழுக்கத்தையும் முதன்மையாக ஊக்குவிக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் தீமையின் உருவகத்தை இந்த உலகத்தின் கடவுள் என்று குறிப்பிடுகிறார். மேலும் அதை நேர்மையின்மை மற்றும் தந்திரம் என்று மேலும் வரையறுக்கிறார். பாவம் அசீரிய சந்திரன் கடவுள். சிலர் சத்தியத்தின் தொடுதலுக்கு மெதுவாக அடிபணிகிறார்கள். ஒரு போராட்டமே இல்லாமல் சிலர் அடிபணிகிறார்கள். பலர் தாங்கள் அடிபணிந்து விட்டதாக ஒப்புக்கொள்ள தயங்குகிறார்கள். ஆனால் இந்த ஒப்புதல் அளிக்கப்படாவிட்டால் தீமை நன்மையை விட தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ளும். கிறிஸ்தவ விஞ்ஞானி தீமை, நோய் மற்றும் மரணத்தை குறைக்க முயன்றுள்ளார். மேலும் அவற்றின் ஒன்றுமில்லாத தன்மையையும் கடவுளின் அனைத்தையும் அல்லது நன்மையையும் புரிந்து கொள்வதன் மூலம் அவர் அவற்றை வெல்வார். அவருக்கு நோய் என்பது பாவத்தை விட குறைவான சோதனையல்ல. மேலும் அவர்கள் மீது கடவுளின் சக்தியை புரிந்து கொள்வதன் மூலம் அவர் இரண்டையும் குணப்படுத்துகிறார். கிறிஸ்தவ விஞ்ஞானி அவை நம்பிக்கையின் பிழைகள் என்பதை அறிவார். அவற்றை உண்மை அழிக்க முடியும் மற்றும் அழிக்கும். வாழ்க்கையில் பொருள் மற்றும் புத்திசாலித்தனத்தில் உள்ள ஆபத்தான நம்பிக்கைகளை கடவுளிடமிருந்து பிரித்து உணர்ந்த யார் நம்பிக்கையின் பிழை இல்லை என்று சொல்ல முடியும்? விலங்கு காந்தத்தின் கூற்றை அறிந்தால் அனைத்து தீமைகளும் பொருள், மின்சாரம், விலங்கு இயல்பு மற்றும் கரிம வாழ்க்கையில் வாழ்க்கை, பொருள் மற்றும் புத்திசாலித்தனத்தின் நம்பிக்கையில் இணைகின்றன. இவை உண்மை அழிக்க வேண்டிய மற்றும் அழிக்கும் பிழைகள் என்பதை யார் மறுப்பார்கள்? கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் பொருள் உலகத்திலிருந்து வெளியே வந்து தனித்தனியாக இருக்க அப்போஸ்தலிக்க கட்டளையின் நிலையான அழுத்தத்தின் கீழ் வாழ வேண்டும். அவர்கள் ஆக்கிரமிப்பு, அடக்குமுறை மற்றும் அதிகார பெருமை ஆகியவற்றை கைவிட வேண்டும். அன்பின் கிரீடத்தை நெற்றியில் ஏந்திய கிறிஸ்தவம் அவர்களின் வாழ்க்கையின் ராணியாக இருக்க வேண்டும். தவறான பகுத்தறிவு நடைமுறை பிழைக்கு வழிவகுக்கும். தவறான எண்ணம் வெளிப்படுவதற்கு முன்பே அதை கைது செய்ய வேண்டும். வெற்றி வெல்ல முடியாத உண்மையின் பக்கம் தங்கும் வரை சரி, தவறு, உண்மை, பிழை ஆகியவை மாணவர்களின் மனதில் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கும். நேர்மை என்பது ஆன்மீக சக்தி. நேர்மையின்மை என்பது மனித பலவீனம். இது தெய்வீக உதவியை இழக்கிறது. நீங்கள் பாவத்தை வெளிப்படுத்துவது காயப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக உடல் ரீதியான மனிதனை ஆசீர்வதிப்பதற்காக. மேலும் ஒரு சரியான நோக்கத்திற்கு அதன் வெகுமதி உண்டு. மறைக்கப்பட்ட பாவம் என்பது உயர்ந்த இடங்களில் உள்ள ஆன்மீக துன்மார்க்கம். இந்த அறிவியலில் முகமூடி அணிபவர் தீமை இல்லை, ஆனால் நன்மையின் பெயரில் தீமைக்கு சேவை செய்கிறார் என்பதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறார். நிலைத்திருக்கும் நல்லது, உண்மை ஆகியவற்றை பற்றி கொள்ளுங்கள். அப்போது உங்கள் எண்ணங்களில் அவை இருக்கும் அளவிற்கு ஏற்ப அவற்றை உங்கள் அனுபவத்தில் கொண்டு வருவீர்கள். தெய்வீக சர்வ வல்லமையின் புரிதல் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கூட பயத்தை அழித்து கால்களை உண்மையான பாதையில் நடுகிறது. கைகள் இல்லாமல் பரலோகத்தில் நித்தியமானது கட்டப்பட்ட வீட்டிற்கு வழிவகுக்கும் பாதை. மனித வெறுப்புக்கு சட்டபூர்வமான ஆணை இல்லை, ராஜ்யமும் இல்லை. அன்பு சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டுள்ளது. தீமை அல்லது பொருளுக்கு புத்திசாலித்தனமோ சக்தியோ இல்லை என்பது முழுமையான கிறிஸ்தவ அறிவியலின் கோட்பாடு. மேலும் இது பிழையிலிருந்து அனைத்து மாறுவேடங்களையும் அகற்றும் பெரிய உண்மை. கடவுள் மற்றும் மனிதன் மீதான அன்பு குணப்படுத்துதல் மற்றும் கற்பித்தல் இரண்டிலும் உண்மையான ஊக்கமாகும். அன்பு தூண்டுகிறது, ஒளிரச் செய்கிறது, நியமிக்கிறது மற்றும் வழி நடத்துகிறது. சரியான நோக்கங்கள் சிந்தனைக்கு ஊக்கத்தையும் பேச்சு மற்றும் செயலுக்கு வலிமையையும் சுதந்திரத்தையும் தருகின்றன. அன்பு சத்தியத்தின் பலிபீடத்தில் ஒரு பாதிரியார், தெய்வீக அன்பு மரண மனதின் நீரில் நகர்ந்து சரியான கருத்தை உருவாக்கும் வரை பொறுமையாக காத்திருங்கள். பொறுமை அதன் சரியான வேலையை செய்ய வேண்டும். ஆவியின் வஸ்திரங்கள் கிறிஸ்துவின் வஸ்திரத்தை போல வெள்ளையாகவும் பிரகாசமாகவும் இருக்கின்றன. ஆகையால் இந்த உலகத்திலும் கூட உன் வஸ்திரங்கள் எப்போதும் வெண்மையாக இருக்கட்டும். சோதனையை தாங்குகிற மனுஷன் பாக்கியவான். அவன் சோதிக்கப்பட்டு உண்மையுள்ளவனாக நிரூபிக்கப்பட்ட பின் கர்த்தர் தம்மை நேசிப்பவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். யாக்கோபு நள்ளிரவு 1:12. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.